பரலோகம் என்பது அநேகர் தம்முடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறதை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடிகிறது. உலகம் அவிதமாக இந்த வேதம் சொல்லும்படியான காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரலோகம் என்பது தேவனுடைய மகிமைகனமான வாசஸ்தலம். இந்த பூமியை உண்டாக்கின தேவன் கோடிக்கணக்கான கோலங்களை உருவாக்கியிருக்கிறார். பூமி மாத்திரமே தேவன் உருவாக்கி தனியாக வைத்திருக்கிற காரியம் அல்ல. இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற தேவன், உன்னையும் என்னையும் உருவாக்கி படைத்து செயல்படுகிறவர், மிகப்பெரிய வல்லமையோடு கூட பரலோகத்தை உண்டாக்கியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து நாம் மூன்றாவது வாரமாக பரலோகத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இவ்விதமாக நாம் தொடர்ந்து இதனுடைய மகிமையை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இதற்காக வாஞ்சிக்கிற வாஞ்சையையும், ஒரு நாளில் நான் அங்கே இருப்பேன் என்பதான நிச்சயத்தும் நிச்சயத்தையும் தேவ ஆவியானவர் மாத்திரமே உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் நாம் போன வாரம் பார்த்தோம். எவ்விதமாக அதனுடைய தன்மை, அதனுடைய இடத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 2 வசனத்தில், நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்பதை வைத்து நான் கடந்த வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தேன். தொடர்ந்து நாம் பார்க்கும்படியான வேளையில் 3வது வசனம், இனி ஒரு சாபமும் இராது. There won't be any curse. அம்மையால இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நான் திருப்தியாக நிறைவாக இருக்கிறேன் சொல்லக்கூடியவன் ஒருவனும் இல்லை. இந்த உலகம் நிலையற்றது, நிச்சயமற்றது. பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், ஏமாற்றங்கள், சஞ்சலங்கள். ஆகவே இந்த இடத்துல சொல்றாரு, இனி சாபம் இராது. பரலோகத்தில் இந்த சாபம் என்பதனுடைய காரியம் என்பது இருக்காது. என்ன சாபம்? அதனால இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சாபத்தை நாம் சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாபம் நம்மை என்னென்ன காரியங்களுக்கு உட்படுத்தினது என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, சொல்ல முடியாத அளவில் நமக்கு துயரத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த சாபம் என்பது நம்மை என்னவாக ஆக்கிற்று என்பதை பார்க்கும்படியான வேளையில் ஆதியாகமம் புத்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். தேவன் உன்னதமான ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி மனிதனை உண்டாக்கினார். அந்த ஸ்தலத்தில் வைத்து அவனை அவ்விதமாக ஆசீர்வதித்தார். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் அவ்விதமாக தேவனுடைய பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படியாமல் போன பொழுது அவன் மேல் சாபம் தங்கினது. அவன் சபிக்கப்பட்டவனானான். அருமையான சோர்னே சோரே, அந்த சாபத்தை தான் இன்றைக்கு நீயும் நானும் சுமந்து திரிகிறவளாய் காணப்படுகிறோம். அந்த சாபத்தின் விளைவுனால்தான் இன்றைக்கு நாம் சந்தித்து வருகிற எல்லா விதமான காரியங்களாய் காணப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை பாதித்திருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரத்தில், கர்த்தர் தாமே அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கிய மனிதனை மிக உன்னதமான ஒரு நிலைக்கு வைத்திருந்த பொழுது, அவனுடைய வாழ்க்கையில பாவம் செய்த பொழுது, கர்த்தர் அங்கு கொடுத்த சாபத்தை நாம் பார்க்கிறோம். இங்கு இவ்விதமான ஒரு காரியத்தை தேவன் சொல்லியிருந்தார். தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. ஆதாம் ஏவானிடத்துல இந்த சாபத்தினுடைய முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? முதலாவது காரியம், அங்கே தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது சொன்னார், 17வது வசனத்துல, 2வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 2:17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். மனிதன் தேவனிடமிருந்து துண்டிக்கப்பட்டான். தேவனிடத்துக்கு கொண்டிருக்கிற அருமையான உறவை அவன் தாமே இழந்து போனான். அமையாலே இந்த உலகத்தில் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டனுடைய நோக்கமே தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பது தாங்க. To glorify God and enjoy God. தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை அனுபவிப்பதும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற சாக்கியம் இது. உங்களுடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தவும் அவரை அனுபவிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெறும் பொழுது கர்த்தர் உனக்கு புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். உண்மைதான், வாழ்க்கையின் போராட்டங்களை மத்தியிலே கடந்து போகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டாலும் அதனுடைய காரியத்தை ருசிக்கும்படியாக தேவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் புதுப்பித்தலை ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் மனிதன் தேவனற்றவனாய் போனான். மனிதன் தேவன் இல்லாத ஒரு பயங்கரமான இருளுக்குள் வாழ ஆரம்பித்தான். ஆமையாலே முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? செப்பரேஷன் ஃப்ரம் காட். இந்த உலகத்தில் தன்னை சிருஷ்டித்த, தன்னை உண்டாக்கின, தன்னை நேசித்த, தனக்கென்று பெரிதான ஒரு நோக்கத்தை கொண்டிருந்த தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு போனான். அமையால இன்றைக்கு பலவிதமான யுத்தங்களை, போர்களை, பல காரியங்களை கேட்கிறோம். அருமையான தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிந்து போகும்படியான குழந்தைகள், அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெற்றோரை விட்டு பிரிந்து போன ஒரு குழந்தை நிலையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த குழந்தை நிலை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறதோ அதைவிட பல மடங்கு பரிதாபமானது தேவனை விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கை. Separated from God, தேவனிடத்திலிருந்து அவன் தாமே முற்றுமாக அங்கு பிரிக்கப்பட்டான். அவருடைய மகிமையான காரியங்களை அனுபவிக்க வேண்டியவன், அவர் உண்டாக்கின காரியங்களினால அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக அவன் வாழ வேண்டியவன், அங்கு தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். பரலோகத்தில் அந்த சாபம் இருக்காதுங்க. உன்னுடைய வாழ்க்கையில தேவனை அனுபவிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் உனக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படும். உன்னுடைய வாழ்க்கையில அவைகள் மறுபடியும் அங்கு காணப்படுகிற காரியமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய சாக்கியங்களுக்காக பிறப்பிக்கப்பட்டவன், அவைகளில் நின்று துரத்தப்பட்டான். He was driven out of all the blessings that God created. தேவன் உண்டாக்கின எல்லா விதமான சிலாக்கியங்களிலிருந்து அவன் துரத்தப்பட்டான். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்திலிருந்து உன்னை ஒருவேளை துரத்தப்படுவாயானால் நீ உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்து பார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில துரத்துண்டு போனான். ஆதியாகம புத்தகத்தில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த கைகளினால உருவாக்கப்பட்ட அருமையான இந்த தேவனை விட்டு அவன் துரத்தப்பட்டான். பரலோகத்தில் அந்த சாபம் இருக்காதுங்க. நீ துரத்தப்பட மாட்டாய். நீ அந்த இடத்துல தேவனோடு அனுபவிக்கிற அருமையான சிலாக்கியத்தை நீ அனுபவிப்பாய். ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவிதமாக இங்கே அவனை ஆண்டவர் துரத்துகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில 24ல், 3வது அதிகாரம் 24வது வசனத்தில், அவர் மனுஷனை துரத்தி விட்டு, ஹி வாஸ் டிரைவன் அவுட். யூ ஆர் எ டிரைவன் அவுட் பர்சன். நீ இந்த உலகத்தில் தேவனால் துரத்திப்படவிட்ட நகர், அந்த சாபத்தை நீ இன்றைக்கும் சுமந்து திரிகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த சிலாக்கியத்தை பெற தகுதியற்றவனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில துரத்தப்பட்ட நிலையில அலைந்து திரிகிற ஒரு நபராய் காணப்படுகிறாய். ஆனா பரலோகத்தில் நீ அவ்விதமாய் காணப்பட மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில தேவனை கிட்டி சேருகிற நபராய் அந்த சாபம் ஒன்றுமே அங்கு பரலோகத்தில் இருக்காது. அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில மனிதன் பரிதாபமானவன். இந்த உலகத்தில் அவன் சபிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்ம சாவு, உண்டாக்கப்பட்ட செடிகளும் கூட செத்து போனது, உண்டாக்கப்பட்ட மிருகங்களும் செத்து போனது. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில அங்கே தேவன் எவ்விதமான சாபத்தை இட்டார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் அவ்விதமாக தேவன் தாமே சொன்னார். 14வது வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஏன் இன்றைக்கு சரீர மரணம் மனிதனை பிரித்து விடுகிறது, உறவுகளில பாதிப்பு. இங்கு நாம் பார்க்கிறோம் இந்த சாபமானது இங்கு என்ன ஏற்படுகிறது, உறவுகளில் பிரிவினை. இன்றைக்கு குடும்பங்களில ஏன் பிரிவினை, கணவன் மனைவி மத்தியில உங்க உறவுகளின் பாதிப்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளின் உறவுகளில பாதிப்பு, பல விதங்களில உறவுகளில பாதிப்பு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன், சாபம். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நேசிக்க முடிவதில்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்னொரு மனிதனை அங்கு சார்ந்து கொள்ள முடிவதில்லை. சாபமானது அவனுடைய வாழ்க்கையில அவனை பற்றி கொண்டதாய் காணப்படுகிறது. அமையாலே சாபம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை பாதித்தது, பிரித்து விட்டது. இங்கே பாருங்க, அன்பாயிருந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் அங்கே காட்டி கொடுக்கிறதும், ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறதும் உறவில் பாதிப்பு. இந்த சாபம் அங்கே இருக்காதுங்க, அங்கே இவ்விதமான காரியங்களானது காணப்படாது. அது மாத்திரமல்ல, நாம் விதமாய் பார்க்கிறோம் அங்கு 16வது வசனத்தில், அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிக பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். வியாதியை கர்த்தர் இந்த உலகத்தில் சாபத்தின் நிமித்தமாகத்தான் நாம் அனுபவிக்கிறோம். வியாதியின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில அமையாலே வேதனைப்படுறோம். மனிதனுடைய பெரிய அளவில் வியாதியானது அவனை பாதிக்கிறதை பார்க்கிறோம். திடீரென்று பயங்கரமான வியாதி, புற்றுநோய், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லாத வியாதிகள் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியமானது அவிதமாக மனிதனுடைய வாழ்க்கையில வியாதியை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். வியாதி மிகப்பெரிய ஒரு கொடுமையாய் காணப்படுகிறது. இந்த சாபம் அங்கே வியாதி இருக்காதுங்க. பரலோகத்தில் அவிதமான காரியங்கள் இல்ல, நம்ம முன்னால பார்த்தோம், யூ வில் பி ஹேல் அண்ட் ஹெல்தி ஸ்பிரிச்சுவலி. ஆவி நம்முடைய ஆத்மாவில் 2 பகுதி உண்டு, ஒன்று உள்ளான ஆத்மா, இன்றொன்று இந்த சரீரம். இந்த சரீரத்தில் வியாதியை நாம் அனுபவிக்கும் பொழுது படுகிற பாடுகள் எவ்வளவு அதிகம் என்பதை அறிந்திருக்கிறோம். பரலோகத்தில் நம் ஆத்மாவானது மிகுந்த ஆரோக்கியமாய் காணப்படும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில், இந்த ஆத்மாவானது அங்கு இந்த உலகத்தில் அவிதமாக நாம் இழந்து போன பலத்தை திரும்பமாக பெற்றுக் கொள்வோம். வியாதியின் மூலமாக படுகிற பாடுகளை விட்டு நாம் நீங்கி நிற்போம். ஆதியாகம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், அந்த 2வது வசனத்தில், நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். உன்னுடைய ஆத்மாவானது இட் பி ஹேல் அண்ட் ஹெல்தி. இந்த உலகத்தில் சில சமயங்களில் வியாதிகள் நம்மளை வாட்டி வதைக்கிறதுங்க. இன்றைக்கு நீங்க எங்க பார்த்தாலும் சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இப்படி பல வியாதிகள் மனிதனை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா, வியாதிய நிமித்தமாக மரணங்கள், இழப்புகள், எதிர்பாராத காரியங்கள். ஐயோ, அருமையான சின்ன வயதுல எத்தனை பேர் மரித்து விடுகிறார்கள். அமையாலே வியாதி ஒரு பயங்கரமான கொடுமைக்குரியதாய் காணப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு வாலிப பெண், அவள் அமெரிக்க தேசத்துல போய் மிக நன்றாக இருந்தவர்கள். ஆனால் திடீர்னு அந்த வாலிப பெண் புற்று வியாதியினால பாதிக்கப்பட்டு மரித்து போனார்கள். ரெண்டு குழந்தைகள். அந்த கணவன் ஒரு சின்ன பையனாக கூட எனக்கு தெரியும். ஆனால் அவர்களை எப்படி வளர்க்கப் போகிறார்? ஓ, இவ்வளவு ஒரு பயங்கரமான கொடுமை, ஏன் இந்த குடும்பத்தில் விதமான ஒரு காரியம் நேரிட்டது? பரலோகத்தில் இந்த சாபம் இருக்காது. பரலோகத்தில் இந்த சாபமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் இன்னுமாக சந்திக்கிற பலவிதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புத்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமானால், அம்மாலே நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக வியாதி மாத்திரமல்ல, இவ்விதமாக உடைபட்ட அங்கு உறவின் பாதிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அங்கு பாதிப்புக்குள்ளானதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையற்றதாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. இன்னுமாக ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் திருப்பீர்களானால், இங்கே தேவன் சொல்றாரு, ஆதாமை நோக்கி, அங்கு 18 வசனத்தில், அங்கு 17 வசனத்தில், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் கபாத்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்க வெளிச்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமியே ஒரு சபிக்கப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. நீங்க உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் நமக்கு நிச்சயமான ஒரு நம்பிக்கை என்பது இல்லைங்க. பலவிதமான பூகம்பம், பலவிதமான அழிவு, அமெரிக்கா போன்ற தேசங்களில் அவ்வப்பொழுது ஏற்படுகிற பயங்கரமான புயல், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட அவர்கள் தங்களுடைய இடங்களை விட்டு பாதுகாப்பாக ஓட வேண்டியதாயிற்று. இந்த பூமி ஒரு சபிக்கப்பட்ட பூமி. சென்னையை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க, சென்னை நீண்ட காலத்துக்கு அதே போல இருப்பதில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. சென்னையில ஏறக்குறைய பெரும்பாலான பகுதி முழுகிவிடும். ஒருவேளை அநேக லட்சக்கணக்கான ரூபாய்களை போட்டி கட்ட இன்றைக்கு வீடுகள் கட்டினவர்கள் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில வருத்தமும் வேதனையும், ஐயோ ஏன் இந்த இடத்துல நான் கட்டின, அதை நினைச்சு பார்க்கல. அமையாலே வாழ்க்கை என்பது இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, பயங்கரமான அழிவு, பயங்கரமான நாச மோசம், புயல் இது. ஆகவேதான் இதிலிருந்து மனிதன் தப்பிக்கொள்ள முடியாது. ஆனா பரலோகத்தில் இதனுடைய காரியங்கள் இருக்காது. உண்மையாலுமே அதை அனுபவிக்கிறவங்க தான் தெரியுங்க. ஒரு பூகம்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்த மனுஷனுக்குத்தான், தன்னுடைய அருமையான மக்களை இழந்து போன எத்தனை மக்கள், சொந்த பெற்றோர்களை இழந்து போன பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்து போன பெற்றோர்கள், உலகம் ஒரு வாழக்கூடிய ஒரு சரியான இடமே இல்லைங்க. ஆனா பரலோகத்தில் அந்த சாபம் நமக்கு இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில அவிதமான சாபங்கள் தொடர்ந்து நம்மை பாதிக்காது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினால நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ரோமருக்கு எழுந்த 8 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை அதுதாங்க. ரோமருக்கு எழுந்த 8 அதிகாரம் 22 வசனத்தில் இவ்விதமாகத்தான் நாம் காணப்படுகிற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 21, 22 அந்த புதிய ஏற்பாட்டில் 216 பக்கத்தில், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்பிடித்தவராயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இது ஒரு மாயை உலகங்க. இதை நம்பி நீ வாழ முடியாது. உன்னுடைய பலத்தை நம்பி வாழ முடியாது. உன்னுடைய ஆரோக்கியத்தை நம்பி வாழ முடியாது. உன்னுடைய பணத்தை நம்பி வாழ முடியாது. இன்னுமாக 22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஏறக்குறைய ஒரு பிரசவ வேதனையின் வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறது. இதுதான் உலகம். இதை நீ நம்பி உன்னுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக நீ விரும்பாத. ஆனா பரலோகத்தில் இவ்விதமான காரியங்கள் இல்லை. பரலோகத்தில் இவ்விதமான சாபங்கள் இராது. இன்னுமாக நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் விதமாக நாம் பார்க்கிறோம், 18 வசனத்தில், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள் என்பது ஒரு சாபத்துக்கீடான ஒரு காரியம். அதாவது எப்படின்னா, உடைய வாழ்க்கையில நீ நினைக்கிறபடி நடக்காது. நீ ஒண்ணு திட்டமிடுவாய், வேற ஒன்னு நடக்கும். உடைய வாழ்க்கையில நிலையற்ற ஒரு பல காரியங்களினால நீ பாதிக்கப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய இந்த சாபத்தை சுமந்து தீர்த்தவராக முள் கிரீடம் அவர் பேரில் வைக்கப்பட்டது. அம்மையாலே தெய்வ குமாரன் மூலமாக இந்த உலகத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரே ஒரு வழியை தவிர பெரிதொரு வழி இல்லை. இந்த உலகத்தின் சாபத்தை குறிக்கும்படியாக இந்த முள் காணப்படுகிறது. ஆகவே தான் தெய்வ குமாரன் இந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்த அச்சிலுவையில் இந்த முள் கிரீடத்தை சுமந்து தீர்த்தார். அருமையான சோர்ணைய சோரிய, உடைய வாழ்க்கையில உன்னுடைய இருதயத்தை இதன் பேரில் வைக்காது. இது போலியான ஒரு உலகம். உன்னுடைய இருதயத்தை அவிதமாக வைக்காத, தம்முடைய மக்கள் அவிதமாக வாழக்கூடியவர்கள் அல்ல. தம்முடைய மக்கள் எப்பொழுதும் நித்தியத்தை நோக்கி ஓடும்படியான மக்கள். அதை குறித்த முன் ருசியை நீ அனுபவித்து வாழ முடியும். இந்த உலகத்தில் இதன் மத்தியிலும் நீ வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னொன்று என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நாம் குருடர்களாய் காணப்படுகிறோம். குருடர்களாய் காணப்படுகிறோம். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்விதமாக வைத்திருக்கிறான் தெரியுங்களா? அப்போஸ்தலபடிகளில் இதை நாம் வாசிக்கிறோம். சாத்தான் அவிதமாக நம்முடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலபடிகள் 26:18 வசனத்தில், அப்போஸ்தலபடிகள் 26:18 வசனத்தில் பார்க்கிற வண்ணமாக ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையை இவ்விதமாக வைத்திருக்கிறது. 26:18 வசனத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும். உடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்றால், அருமையான சோர்ணே சோரியே, நீ இருளில் தான் இருக்கிறாய். You live in darkness. இருளில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியுங்க? எதிர்காலத்தை குறித்து என்ன நிச்சயம் இருக்கிறது? You live in darkness. ஆகவே எதிர்காலத்தை குறித்த காரியத்தில் உனக்கு தெளிவில்லை, நிச்சயம் இல்லை. தேவனை அறியாத மனிதன் இருளில் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. You live in darkness. The curse என தெரியுங்களா? அந்த இடத்துல அவிதமாக நீ இருக்க போவதில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் யோவான் 12 என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 12:46 யோவான் எழுதின சுவிசேஷம் 12:46 வசனத்தில், இந்த உலகத்தில் தெய்வ குமாரன் எதற்காக வந்தார்? இங்கு வேதம் தெளிவா சொல்லுகிறது, யோவான் 12:46, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நீ இருளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆகவே பரலோகத்தில் இந்த சாபம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில இருக்காது. ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்க மட்டுமாக. நீ இருளில் இருக்கிறாய். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை விளங்கவில்லை என்றாலும் நீ இருளில தான் இருக்கிறங்க. You live in darkness. அருமையான சுவர்ணேஸ்வரியே, நீ இருளில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் மாத்திரமல்ல, அப்போஸ்தலபடிகள் 26:18 இங்கே நாம் பார்க்கிறோம். அவிதமாக 18 வசனத்தில் இன்னும் என்ன தெரியுங்களா பார்க்கிறோம், பின்னால இருளை விட்டு ஒளி நடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு. இந்த இடத்துல சாத்தான் உன்னை அவனுடைய அதிகாரத்தின் கீழே வைத்திருக்கிறான். நிறைய சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில யூ ஆர் அண்டர் த கிரிப் ஆஃப் த டெவல். அவன் தன்னுடைய விருப்பத்தின்படி உன்னை அவன் செயல்படுத்துகிறான். உன்னுடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குரிய இச்சைகளை உலகத்தை காட்டி பல விதங்களில உன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய அதிகாரத்தின் கீழாய் நீ செயல்படுகிற ஒரு நபராய் காணப்படுகிறாய். ஏன்னா சாபத்தினுடைய பயங்கரமான ஒரு காரியம், யுவர் சோல்ட் அண்டர் சாத்தான். சாத்தான் உன்னை உரிமை பாராட்டுகிறான். அப்படி அநேக சமயங்களில இனம் புரியாத விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை உன்னால விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. இனம் புரியாத விதத்தில் ஏற்படுத்துகிற பாதிப்புகளை உன்னால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. அருமையான சுவர்ணேஸ்வரியே, இந்த சாபம் ஆகவே இன்றைக்கு அநேக விதங்களில பாவத்தின் விளைவுகளினால சாத்தான் பாவத்தை தூண்டுகிறான், பாவத்தினுடைய விளைவுகளை ஏற்படுத்துகிறான், அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்துகிறான், அதனுடைய விளைவை நாம் மறுக்கும்படியாக செய்கிறான். ஓ அருமையான, இன்றைக்கு பாவமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லா விதமான சீர்கேட்டை நீ எடுத்து போடுகிறதாய் காணப்படுகிறது. ஆனா இந்த சாபத்தில் இருந்தெல்லாம் நாம விடுதலை ஆக்கப்பட்டிருப்போம். சாபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அந்த சாபத்தை நாம் இன்னுமாக அங்கு காணப்படும்படியான மக்களாய் நாம் வாழ மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில அவிதமாக தேவன் தாமே அங்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஏறக்குறைய இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய முழுமையை கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான காரியங்களிலிருந்து, சாபத்திலிருந்து முற்றிலுமாக நாம் நிராகரிக்கப்பட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில வியாதி நம்மை தொடர்ந்து அந்த இடத்துல பாதிக்காது. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கும்படியான உறவின் பாதிப்புகள் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற இந்த உலகத்தின் ஏமாற்றங்கள் இல்ல. இந்த உலகத்தின் மரணங்கள் இல்ல, பிரிவுகள் இல்ல, அழிவு இல்ல. இந்த உலகத்தினுடைய எல்லா சாபமும் நீங்கினவர்களாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதுதான் பரலோகம். நம்முடைய வாழ்க்கையில நீ பரலோகம் போவேன் என்ற நிச்சயம் இடத்துல இருக்கா? ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன், ஒரு மெய் விசுவாசி பரலோகத்தை தன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒரு பகுதியை அனுபவிக்கக்கூடியவனாகவே இருக்கிறான். இந்த உலகத்திலேயே நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆகும் பொழுது நாம் பார்த்தோம், இருளிலிருந்து நீ விடுதலை ஆக்குகிறாய். சாத்தானுக்கு உன் பேரில் அதிகாரம் இல்லை. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். உனக்கு எதிரடையாய் கையெழுத்து இருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவனும் தலையெழுத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த தலையெழுத்தோடு கூட தான் அவன் பிறக்கிறான். அவன் ஏற்கனவே கோபாக்கனைக்குட்பட்டாயிற்று என்ற வேதமானது தெளிவாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சிலுவையில் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை விடுவிக்கும்படியாக அவர் செய்த கிரியை நிமித்தமாக உன்னுடைய தலையெழுத்தை மாட்டுகிறவர் கிறிஸ்து மாத்திரம்தாங்க. உன்னுடைய தலையெழுத்து என்ன தெரியுங்க? இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷன் பேரில் தலையெழுத்து என்ன தெரியுங்களா? இவனாக்கினைக்குட்படுத்தப்பட்டவன், இவனாக்கினைக்குட்படுத்தப்பட்டவன். He is condemned unto the eternal hellfire. நீ தேவனிடத்துல வரலன்னா அருமையானுடைய வாழ்க்கையில இந்த தலையெழுத்தை யாரும் மாத்த முடியாது. அதுதான் கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக வாசிக்கிறார் பாருங்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய தலையெழுத்தை அவர் மாற்றாருங்க. கொலோசியருக்கு எழுதின 2வது அதிகாரம் 13-14 வசனங்களில் உங்கள் பாவங்களினாலேயும், புதிய ஏற்பாட்டில் 276, உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அமையாளனுடைய வாழ்க்கையில தேவன் இந்த கையெழுத்தை குலைக்காமல் பரலோகம் போக முடியாதுங்க. அவர் சிலுவையின் மேலாக இந்த கையெழுத்தை குலைத்திருக்கிறார். அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆகவே இந்த உலகத்தில் வீழ்ச்சியினுடைய மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியின் சின்னம்தான் சிலுவை. மிகப்பெரிய வெற்றியின் வழிமுறைதான் சிலுவை. மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் தான் சிலுவை. அவைதான் பவுல் கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அருமையான சோர்ணேஸ்வரனுடைய வாழ்க்கையில பரலோகத்தில் இந்த உலகத்தின் ஒருவேளை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்விதமான சாபங்கள் உன்னை இந்த நாட்களில் பாதிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. உன்னுடைய குடும்ப உறவுகளில் பாதிப்பு என்ன என்று எனக்கு தெரியாது. உடைய வாழ்க்கையின் நிலைகள் என்ன என்பது குறித்து எனக்கு தெரியாது. ஆனா அவைகளிலிருந்து மீட்டு உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரே ஒருவர் கிறிஸ்து மாத்திரம்தான். உன்னுடைய வாழ்க்கையில இருளின் அதிகாரம் உன்னை மீட்டு அவனுடைய அதிகாரத்திலிருந்து உன்னை விடுவித்து இந்த உலகத்துல ஒரு மனிதனை மெய்யான ஜீவனுள்ள வழிக்கு திருப்புவது கிறிஸ்து மாத்திரமே, கிறிஸ்துவின் வழி மாத்திரமே. உடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கியா? உடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு நீர் கொடுத்தரலும், உம்முடைய இரக்கத்தை கொடுத்தரலும் என்று சொல்லி உடைய வாழ்க்கையை நீ ஒப்புக் கொடுத்திருக்கியா? இல்லைன்னா அருமையானவர்களே, உடைய வாழ்க்கையில கிறிஸ்துனுடைய இந்த உலகத்துல ஒன்று சொல்றேங்க, இதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக்கூடாத மனுஷன், மறுபடியும் சொல்றேன், ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கூடாத மனுஷன் நரகத்தினுடைய ஒரு பகுதியை இந்த உலகத்திலே அனுபவிக்கிறான். ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கூடாத மனுஷன் நரகத்தினுடைய ஒரு பகுதியை இந்த உலகத்திலே அவன் அனுபவிக்கிறான். இந்த சாபத்தை அவன் அறுக்கிறான். இந்த சாபத்தின் விளைவுக்கு அவன் பங்காளியாய் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஆதிக்கம் செலுத்துகிறான். அவருடைய விழுந்து போன சுபாவத்தினால அவருடைய வாழ்க்கையில முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கப்பட்ட மனித உறவுகளில் விரிசல் அடைந்த சமாதானமற்ற தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாய் தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவிதமான உணர்வை அறியாதவனாய் தனித்தவனாய் நம்பிக்கையற்றவனாய் ஜீவனற்றவனாய் இந்த உலகத்தில் வாழுகிறான். ஏறக்குறைய நரகத்தினுடைய ஒரு சிறு பகுதி இந்த உலகத்தில் அவன் அனுபவிக்கிறான். ஒருவேளை அவன் உலக பிரகாரமான சில சிற்றின்பங்களினால தன்னை திருப்திப்படுத்த பிரயாசப்பட்டாலும் அது நிலையானதல்ல, நிலையானதல்ல. இன்னொன்று சொல்றேன், ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தவன் பரலோகத்தை இந்த உலகத்தில் ஒரு பகுதியை அனுபவிக்கிறான். ஏன்னா அவன் பட்சத்தில் நிற்கிற ஒரு தேவன் அவனுக்கு உண்டு. அவனை நோக்கி பார்த்து அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இரட்சகர் உண்டு. அவரை தன் பெற்றெடுத்த தாயை விட உண்மையாலுமே அவனை நேசித்து அவனுக்காக செயல்படுகிற ஒரு மீட்பர் உண்டு. அவனுக்காக தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்த அந்த அன்பின் கிரயத்தை நிமித்தமாக அவர் அவனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர். மற்ற எல்லா வழிகளிலும் அவனை பாதுகாத்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் இந்த உலகத்தில் பரலோகத்தினுடைய வாழ்க்கை. நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஒன்றா நீ பரலோகவாசியாய் வாழுவாய் அல்லது நரகவாசியாய் வாழுவாய்? நீ எப்படியாய் வாழுகிறாய்? உடைய வாழ்க்கையில பரலோகத்தினுடைய உண்மையான அந்த நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்க்கை இருக்கா? அங்கு சாபம் இராது. இந்த உலகத்தின் சாபம் உன்னை பாதிப்புக்குட்படுத்தாது. அமையால உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கூடாமல் இந்த நாள் மட்டும் இருப்பாயானால், ஒருவேளை
நான் ரட்சிக்கப்பட்டவன் தானா, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை முழுமையாய் நான் பற்றி கொள்ளுகிற விசுவாசி தானா என்று சந்தேகம் இருக்குமானால் இந்த வேளையில உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில உண்மை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பேரில் இறங்கும், என்னை ஒரு புதிய மனிதனாக்கும், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்வாயானால் தேவ ஆவியானவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில செய்த அதே தேவன் உடைய வாழ்க்கையை செய்வார். ஆகவே நீ உன்னுடைய வாழ்க்கையில எஞ்சிய நாட்களை நரகத்தில் தொடர்ச்சியாக கழிக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம், அல்லது பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையினுடைய முன்ருசி அனுபவிக்கலாம். இதனை தெரிந்து கொள்ளுகிறாய். சிலுவையை நோக்கி பார், கர்த்தர் உன்னை விடுவிக்க முடியும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரலோகத்தில் இந்த உலகத்தின் சாபம் என்பது ஒன்றுமே இருக்காது. அற்காய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் தேவன் என்று பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய பிரிவினை மனுஷனை ஆண்டவரே சாபத்துக்குட்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக, அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்றவனாய், உறவுகளில பாதிப்பு, ஆசீர்வாதம் மெய்யான ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அருமையாய் விதைத்தாலும் அவன் அறுப்பதோ முள்ளும் குறுக்கும். வாழ்க்கையில ஆண்டவரே பலவிதமான திருப்பங்கள், பலவிதமான எதிர்காலத்தை நிச்சயமற்ற நிலைப்பாடுகள். ஆண்டவரே, இந்த மாநில எங்க இருக்கிற அருமையான சகோதரர்களுடைய வாழ்க்கையில இனிமாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார்களா, அவர்களை ஆண்டவரே பேரில் ஆதிக்கம் செலுத்தும்படியான சாத்தானிடத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். சாத்தானுக்கு அவர்கள் அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறவருடைய அநேக சமயங்களில அவருடைய மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறான், மனதளவில் அவருடைய பயத்தை ஏற்படுத்துகிறான். அவருடைய மனது ஒரு போர்க்களத்தை போல அநேக சமயங்களில அவருடைய சிந்தனைகளினால தடுமாற்றம், அவருடைய உணர்வுகளில் பாதிப்பு, அவருடைய குணங்களில் பாதிப்பு, அநேக சமயங்களில் வாழ்க்கையை விரக்தியற்ற ஒரு நிலையில் காணப்படுகிற பல ஏமாற்றங்களை கடந்து போகிற காரியம், அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்ல, தன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை, ஜபத்தை கேட்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் உண்டு என்றும், ஜபத்துக்கு பதிலளிக்கிறவர் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இரட்சகர் என்பதை குறித்த உறுதிப்பாடின்மையும், அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் வாழ்க்கையானது பரலோகத்துக்கு என்று தங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் சிறிய காரியத்திலும் செயல்படுகிறார் என்பதை குறித்த ஒரு நிச்சயமற்றவர்களாய் வாழுகிறதுனால தேவனிடத்தில் அன்புவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நேடுகின்றதை குறித்து அவர்களால் திட்டமாய் சொல்ல முடிவதில்லை. ஆவியானவரே பேசும், இந்த நரகத்தில் வாழ்க்கையில வாழ்க்கையை வேண்டாண்டவரே, பரலோகத்தில் வாழுகிற வாழ்க்கையை தாரும். ஆவியானவரே, இந்த உலகத்திலேயே நாங்கள் அனுபவிக்கிற வாழ்க்கையில விடுதலை தாரும். இருளில் எங்களை விடுதலையாக்கும். தடவித்திடீர்களாக வெளிச்சம் இல்லாத நிலை அநேக சமயங்களில எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்றவாய் வாழுகிற இருள் எங்களை கவிக்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும். பயம் எங்களை கவிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். இங்கு வருகிற ஒரு குடும்பத்தோடு பேசும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானுடைய விடுதலையை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த காலங்களில குடும்பங்களை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளைகளில ஆவியானவரே பேசும், பேசும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு சகோதரன் சோரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உமை வெளிப்படுத்தும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.